புத்தகம் 1, அத்தியாயம் 12. அபூர்வ விதையின் அதிசயம். அருணுக்கு திடீரென்று நம்பிக்கை பிறந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குமோ என்று பரபரப்புடன் பிரித்தான். அதற்குள் கீதாவும் வண்டியிலிருந்து இறங்கி ஓடி வந்தார். அம்மாவிடம் லெட்டரை கொடுத்தான். அவர் பிரித்து படிக்க ஆரம்பித்தார். அருண், உன் செல்ல நாய்க்குட்டிக்காக நீ மன்றாடியதை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு மனது கேட்கவில்லை. டேவிட் ராப்லே பிடிவாதக்காரன் மட்டுமல்ல, இவருக்கும் இல்லாத மனிதனும் கூட. விதியை நீ எவ்வளவு சீக்கிரம் நட்டு அதிலிருந்து வரும் பழத்தை பிழிந்து சாற்றை பக்கரவுக்கு கொடுக்கிறாயோ அவ்வளவு நல்லது. நான் மேற்கொண்டு சொல்வதை கவனமாக பின்பற்றவும். ஹோர்ஷியானா நிறுவனம் தனது வளாகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பொது நிலத்தை தன் வசம் வைத்துள்ளது.
அந்த பகுதியில் வேலி போட்டு அங்குள்ள ஒரு சிறு குளத்தையும் சட்டத்தை மீறி வைத்துள்ளது. அந்த பகுதி நம் எல்லோருக்கும் சொந்தம். உள்ளே செல்ல நமக்கு எந்த அனுமதியும் வேண்டாம். மாதம் ஒரு முறை அந்த குளத்து நீரை வெளியே உள்ள இடங்களுக்கு பாய்ச்ச ஒரு மதகை திறப்பார்கள். அது திறக்கும் சமயம் நைசாக உள்ளே நுழைந்து விட்டால் உள்ளே சென்று விதையை நட்டுவிடலாம். இன்றிரவு 8 மணி அளவில் ஸ்லூஸ் கேட் திறக்கவிருக்கிறது. நாளையே உனக்கு அந்த பழம் கிடைத்துவிடும். இன்று முடியாவிட்டால் இன்னும் 1 மாதம் கழித்துத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பக்கருவை பிழைக்க வைக்க இதுதான் கடைசி வழி. எல்லாம் நல்லபடி நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
கீதா மணியை பார்த்தார். 8 ஆக 1/2 மணி நேரம் இருந்தது. வீட்டுக் கதவை திறக்க இருந்தவர் சடால் என்று அருணின் கையை பிடித்து அவனை வண்டி பக்கம் இழுத்தார்.
கண்ணா வா, இந்த லெட்டர் சொல்ற இடத்துக்கு இப்பயே போலாம். நிஜமாவா? ஆமாம், போயிண்டே பேசலாம். பக்கரு நிலைமை மோசமாக இருக்கு. இன்னும் 1 மாதம்லாம் வெயிட் பண்ண முடியாது.
மீண்டும் வண்டியில் அமர்ந்தார்கள். கீதா கிடுகிடு என்று ரமேஷுக்கு டெக்ஸ்ட் செய்தார். நேரடியாக சொல்லாமல் வர தாமதமாகும் என்று மட்டும் தகவல் கொடுத்தார். வண்டியை கிளப்பும் போது சிறிது தூரம் போட ஆரம்பித்தது. வண்டி சிறிது நேரம்தான் பெயிருக்கும். இடி மின்னலோடு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. இருட்டு மழை இரண்டும் சேர்ந்ததில் வழி சரியாக தெரியவில்லை. கடிதம் சொன்ன இடத்தை அடைந்து விட்டனர். ஆனால் அந்த ஸ்லூஸ் கேட் இருக்கும் இடத்தை இருட்டில் கண்டுபிடிக்க முடியவில்லை. மணி 8 ஆக சில நிமிடங்களே இருந்தது.
ஃப்ளாஷ்லைட் கொடுங்கம்மா, நான் இறங்கி போய் பார்க்குறேன்.
இருட்டில் கொட்டும் மழையில் தனியே அருணை அனுப்ப கீதாவுக்கு மனமில்லை. அவனை பக்கரோடு விட்டுவிட்டு போகவும் இஷ்டமில்லை. கணவரை அழைத்து வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. இனிமேல் அதை நினைத்து பிரயோஜனமில்லை. 8 ஆகிவிட்டது. இருட்டு மழையோடு காற்றும் சேர்ந்து சத்தம் பெரிதானது. தடங்களுக்கு மேல் தடங்களாக நாள் முழுவதும் சந்தித்ததில் கீதா மிகவும் சோர்ந்து போயிருந்திருந்தார். அப்பொழுது ஒரு விசைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையில் வண்டியை திருப்பி ஹை பீம் விளக்கை அந்த பக்கம் காட்டினார். கடிதம் சொன்னது போல ஸ்லூஸ் கேட் 1 டான் என்று 8 மணிக்கு திறப்பது தெரிந்தது.
அம்மா, நான் போகிறேன் இப்போ.
பக்ரூவை தோளில் தூக்கி கொண்டு ஓடினான் அருண். அது அவரை திடுக்கிட வைத்தாலும் அவன் செய்வது அந்த நேரத்திற்கு தகுந்ததுதான் என்று நினைத்தார். மேலும் ஒரு தடங்கள். பாதி திறந்து கொண்டிருந்த அந்த ஸ்லூஸ் கேட் பெருங்காற்றில் மின்சார தடை உண்டாகி அப்படியே நின்று போனது. அதன் அடிவழியை நுழைந்து போகலாம் என்றால் மிகவும் குறுகலாக இருந்தது. கீதாவுக்கு அழுகையும் கோபமும் பொங்கி வந்தன.
அம்மா, நான் அந்த இடைவெளியில் போய் பார்க்குறேன்.
பக்கருவை தூக்கி கொண்டு போனான் அருண். கையில் ஃப்ளாஷ்லைட்டை எடுத்துக்கொண்டான். சில நொடிகளில் நுழைந்து மறுபக்கம் பக்கருவோடு போய்விட்டான்.
நான் விதையை நட்டுக்கிறேன் அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க.
பிரார்த்தனை செய்தபடி கீதா அப்படியே நின்றார். எதற்கோ பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டவர் விதைகள் உள்ள கவர் தன்னிடமே இருப்பதை அறிந்தார்.
அருண், அருண்!
அந்த பெருங்காற்றின் சத்தத்தில் அது காணாமல் போனது.
அருண், எங்க கண்ணா இருக்க?
அருணிடம் இருந்து பதில் வரவில்லை. கீதாவால் அந்த குறுகலான இடையில் போக முடியவில்லை.
அம்மா, கண்ணா, விதையை எடுக்க மறந்துட்டேம்மா, தரீங்களா?
கேட்டின் மறுபுறத்தில் இருந்து அருணின் குரல் கேட்டது. கீழே குனிந்து கையை இடைவெளியில் நீட்டி விதைகள் கொண்ட பிளாஸ்டிக் கவரை கொடுத்தார்.
கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் காரில் இருங்க.
அம்மா கொடுத்த கவரில் இருந்த 2 விதைகளில் 1 கையில் எடுத்தான். மழை ஈரத்தில் விதை நழுவி தண்ணீரோடு போனது. பக்குருவை கழுத்தில் இருந்து இறக்கி வெகு ஜாக்கிரதையாக மீதமிருந்த ஒரே விதையை எடுத்தான். மண்டியிட்டு அமர்ந்து ஒரு குழி தோண்டி அதில் விதையை நட்டு மழை தண்ணீரில் அந்த விதை அடித்து போகாமல் இருக்க கையால் அணைத்தான். சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தாக்கியது. அப்படியே தூங்கி போய்விட்டான். மறுநாள் காலை கதிரவனின் வெளிச்சம் பட்டுதான் அருண் விழித்தான். கையருகே ஒரு சின்ன செடி. நெஞ்சு படபடக்க அந்த கடிதம் சொன்னது போல் சிறுபழம் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை. அருணால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. ஓவென்று அழ ஆரம்பித்தான். யாரோ தன் முகத்தை நக்குவதாக உணர்ந்து கந்திறந்து பார்த்தான். பக்ரு மிகவும் உற்சாகமாக அருணின் மேல் முட்டி மோதி குதித்தது. பக்ருவின் வாய் ஓரத்தில் சிகப்பு நிறத்தில் பழத்தோல் போல் தெரிந்தது. சந்தோஷத்தில் கட்டியபடி அருண் பக்ருவோடு உருண்டான்.
பக்ரு செல்லமே, என்னை இப்படி பயப்படுத்திட்டியே, வா வீட்டுக்கு போலாம். நம்மால இந்த ஊருக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்க போகுது.
பக்ருவை அருண் எப்படி காப்பாத்திட்டான் பாத்தீங்களா? இதோட கதை முடிஞ்சது. குழந்தைங்களே, வாழ்க்கையில் என்றைக்குமே நம்பிக்கையோடு இருக்கணும், கைவிட்டுடக்கூடாது. நன்றி, வணக்கம்.